உம்முடைய வசனத்தை அனுப்பி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமடைய செய்ய போறதுக்காக நன்றி கூறுகிறோம். உமது வெளிச்சம் கிடைக்கும்படி செய்வீராக. உமது வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். தேவாவியானவரை ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவ வார்த்தையாய் கேட்கும்படி எங்களை உள்ளங்களை தரப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைக்கு பலருக்கு தேவனுடைய சித்தம், குறிப்பாக நோயை குறித்து என்ன என்பதை குறித்து சரியாக அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் இதை அறியாதிருக்கிறார்கள். புறஜாதியார் இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லி வந்து குணமடைந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கோ இவை யாவும் அவருடைய உடன்படிக்கையிலே போடப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறியவில்லை. சரியாக தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பிசாசு அசுத்தாவி பிடித்திருந்த நேரத்திலே அந்த வந்த யூத வம்சத்தில் இல்லாத அந்த சகோதரி, வாக்குத்தத்தம் இல்லாத அந்த பெண், அவள் அந்த குணமாக்கும் வல்லமை விடுதலையை இயேசுவினிடத்தில் இருந்து பெற்றுச் சென்றாள். ஆனால் தேவனுடைய ஜனம், வாக்குத்தத்தை பெற்ற ஜனம் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இவ்விதமான நிலையிலே சபைகளிலே உலகெங்கும் இருக்கிறார்கள். Is it God's will to heal? குணமடைவது தேவ சித்தமா? நோயை குறித்து தேவன் என்ன அவர் நினைத்திருக்கிறார்? சுகஜீவியம் தேவனை பொறுத்த மட்டுமில்லை, அவர் என்ன நினைக்கிறார்? இவையாவும் அந்த உண்மையாக அவர்கள் அடிப்படை உண்மைகளை அறியாததினாலே ஓசியாவில் சொன்னபடி என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் அடைகிறார்கள். மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வசனங்களிலே இருந்து நான் இதை வாசிக்கும் பொழுதே உன்னுடைய சுகத்தை, குணமாக்கும் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இந்த வசனங்கள் வாசிக்கப்படும் நேரத்திலே இந்த குணமாக்கும் வல்லமை உன் சரீரத்திலே பாயத்தான் போகிறது. ஏனென்றால் இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தைகள். ஆகையினாலே தேவ வார்த்தையாக நீ அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் வார்த்தையில் ஏற்கனவே சொன்னபடி அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று அது உன்னை குணப்படுத்தும். நீ அதை பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொள். யோபு 2:7 நோய்க்கு அதிகாரியாக ஊற்றாக இருக்கிறவன் யார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. யோபு 2:7 அப்பொழுது சாத்தான், பிசாசு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அந்த பருக்கள் நான் நினைக்கிறேன் சரியான கடியை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதனாலே ஒரு ஓட்டு துண்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருந்தான். வேலும் இங்கு தெளிவாய் கூறுகிறது தேவனுடைய வார்த்தை, இந்த நோய் வந்ததன் காரணம் பிசாசு அவன் சரீரத்திலே அதை போட்டபடியினால். இது இன்னும் பலருக்கு சரியாது. தேவன் சொல்லுகிறார் நோய் ஒரு சிறையிருப்பு. 42:2 தேவன் யோபுவை குணமாக்கும் பொழுது அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறன்னு பாருங்கள். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் உரிமையாளர் எஜமான் அவர் சிறையிருப்பை மாற்றினார். இங்கு நோய் ஒரு சிறையிருப்பு என்று தேவன் கூறுகிறார். கேப்டிவிட்டி நோய் ஆசீர்வாதம் அல்ல, நோய் ஒரு சிறையிருப்பு. மிக தெளிவாக இங்கு போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லூக்கா 4:18 இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணி ஜனங்களுக்குள்ளாய் அனுப்பினதை என்ன காரணம் என்பதை பாருங்கள். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அதோ பார்த்தீர்களா, எதிலே சிறைப்பட்டவர்கள்? நோயினால் சிறைப்பட்டவர்கள். நோய் ஒரு சிறையிருப்பு. ஒரு சாதாரணமாக தலையிடியை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ குறிப்பாக பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கிறதை இந்த கடந்த ஆண்டுகளிலே நான் இதை அவதானித்திருக்கிறேன். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க மைக்ரைன் என்று சொல்லி. ஆனால் அந்த தலையிடி அடிக்கடி அவர்களுக்கு வந்து தாங்க முடியாதபடி செய்து அவருடைய அலக்களைச்சு சக்தி எடுக்க பண்ணி சில சமயங்களிலே அவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குகிறது. அநேகமாக வைத்தியர்கள் சொல்வார்கள் அது கொஞ்சம் குறையும்படிக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, ஆனால் முற்றிலுமாக அது நீக்கிவிட முடியாது என்று சொல்வார்கள். ஒருவேளை அது சந்ததி சந்ததியாக இருக்கும், ஆனால் அது ஒரு சிறையிருப்பு. அது ஒரு சிறையிருப்பு. தேவன் சொல்கிறார், ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? இதோ இப்பொழுது வாசித்தோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். So, sickness is captivity. It is not a blessing. இன்றைக்கு தேவனுடைய ஜனத்துக்குள்ளே எத்தனையோ பேர் நோயாக இருக்கிறார்கள். குடும்பத்தை சரியாய் கவனிக்க முடியாதபடிக்கு, பிள்ளைகளை கவனிக்காத முடியாதபடிக்கு, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு நோயாக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்வதை கேள். இயேசு என்ன சொல்கிறார்? லூக்கா 13:6 எடுங்கள். நோயை குறித்து இயேசுனுடைய அபிப்பிராயம் என்ன? 16, கூனியாயிருந்த அந்த சகோதரியை குறித்து இயேசு சொல்கிறார், இதோ சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலே இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர்கள் சமயத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள் சமய சம்பிரதாயமாக போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் தான் முக்கியம். யாராகிறதுக்கு விடுதலை தேவையாக இருந்து அவர்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால், அந்த பிசாசு அவர்கள் கூட கொஞ்சம் வெளியை ஆக்கிரப்படுத்தும்படி காண்பித்தால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒரு வழி வெளியிலே அனுப்புவார்கள். சமயத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு இதுதான் தொழில். தேவனுடைய கரத்தை அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், ஓய்வு நாளிலே 18 இந்த சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தது. 18 அந்த இடுப்பு கூனியாகவே இருந்தது. அவளால் எழும்ப முடியவில்லை. யாரும் அவளை கவனிக்கவில்லை. யாரும் அவளுக்கு ஜெபம் பண்ணவில்லை. வந்தவர்கள் பார்த்து சென்றார்கள். இயேசு அதை அறிந்தார். ஏதோ இயேசுவும் என்ன சொல்கிறார்? சிக்னஸ் இஸ் அ பாண்டேஜ். அது ஒரு கட்டு. நோய் ஒரு கட்டு. அந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். தேவனுடைய ஜனமே இதை அறிந்து கொள். நோய் தேவனால் உண்டாகிற காரியம் அல்ல, அது பிசாசுடைய ஒரு பொருள், பாவத்தினாலே உண்டான காரியம். உபாகமம் 28 அதிகாரத்திலே எத்தனையோ நோய்கள் சாபங்களாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. நோய் ஆசீர்வாதமாக இருந்தால் எதற்காக நாம் குணமடையும்படிக்கு தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? நோய் ஆசீர்வாதமாக இருந்தால் இயேசு இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்துக்கு மாறாகவே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அது தேவனுடைய சித்தமாயிருந்தால் இல்லை, நீ குணமடைவது 100 வீதம் பரிபூர்ண சித்தம் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீ சுகஜீவியத்தில் ஜீவிப்பது பரிபூர்ணமாக தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இயேசு பாவங்களுக்காக மட்டும் சிலுவையிலே அந்த பாவ சுபாவத்தை அவர் மறிக்கவில்லை, பாவங்களை நிவர்த்தி பண்ண மட்டும் அவர் மறிக்கவில்லை, நோய்கள் அனைத்தும் குணமாகவும் அவர் தம்மை ஒப்புவித்தார். இது நீ அறிய வேண்டும். ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சிலுவை கூடாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையானதை நீ கேட்டால் நீ நன்றாய் ஆமேன் சொல்ல வேண்டும். அது உன் ஆவிக்கு சுகமாயிருக்கும். எங்கள் பலர் ஆமேன் சொல்கிற விதத்திலேயே ஏதோ ஒரு கட்டு ஒரு நோய் அங்கே இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. Show, I'm telling you. So, Yesu inge noi kattu endu solugirar. Yesaya puthathai edunga 42 adhigaram. Yesu vai kurithu Yesaya enna eduthi vaithan? 6 vasanam. Yesaya 42:6. Neer, adhaavadhu Yesu, kurudargaludaiya kangalai thirakkavum கட்டுண்டவர்களை காவலிலே இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலே இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் அதாவது பிதாவாகிய தேவன் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அதோ பார்த்தீர்களா, ஜாதிகளுக்கு ஒளியாக உடன்படிக்கையாக பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு கொடுத்தார். குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க, ஆவிக்குரிய குருடு, சரீரப்பிரான குருடு, ஆவிக்குரிய கட்டுக்கள், இனி சரீரப்பிரானமான கட்டுக்கள், இவை யாவற்றையும் கட்ட வச்சு விட தேவன் இயேசுவை நமக்கு கொடுத்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட மட்டும் இயேசு சிலுவையிலே அந்த கொடூர அந்த மரணத்தை ருசி பார்க்கவில்லை. நோயின் கட்டுக்களாக அவிழ்க்கப்படவும் நோய்கள் குணமாக்கப்படவும் அதற்காகவும் இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்புவித்தார். தேவனுடைய அபிப்பிராயத்தை பார்த்தோம், இயேசுடைய அபிப்பிராயம், இப்பொழுது அவருடைய சித்தம், பரிசுத்தாவியானுடைய அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர் 10 Let his words go and heal them, Lord. 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். அதோ நோய்கள் அங்கே இயேசு குணமாக்க வந்தார் என்று சொல்லி சொல்லப்படும் பொழுது இங்கே மிக தெளிவாக என்ன போடப்பட்டிருக்கிறது, ஆப்ரஸ் பை தி டெவல், பிசாசினாலே அவனுடைய வல்லமையிலே அகப்பட்டவர்கள், அந்த நோயிலே அகப்பட்டவர்கள், இவர்களை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு பரிசுத்தாவியானவராலும் வல்லமையினாலும் தேவன் அவரை நிரப்பினார். பிதாவினுடைய சித்தம், ஆண்டவர் இயேசுனுடைய சித்தம், தேவ ஆவியானவருடைய சித்தம், திரியக தேவனுடைய பரிபூர்ண சித்தம், சுகஜீவியம். நோயோடு ஜீவிப்பதல்ல, பாவங்களோடு ஜீவிப்பதல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ சுபாவத்தை அவர் கொடுக்கிறார். இப்பொழுது நோய்கள் பாவத்தினூடாக சம்பளமாக வந்து இந்த காரியங்கள் தேவ ஜனத்தை விட்டு அகன்றே போகத்தான் வேணும். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நாம் குணமடைவதற்காக, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். சுகஜீவியம் உன்னுடையது, குணமாக்கும் வல்லமை உன்னுடையது, அது உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், உன்னுடைய சொத்து, உனக்கு உரிமையான காரியம். சங்கீதம் 103 முதலாம் இரண்டாம் வசனங்களை வாசிப்போம். இதிலே தேவன் என்ன பேசுகிறார்? என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. செய்த செய்ய போகிறான் சகல உபகாரங்களையும் மறந்து போகாதே. என்ன செய்து முடித்தார் சிலுவையிலே? அவரே உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் இந்த வார்த்தையில் அசைபாடுகிறார். அவருடைய வல்லமை இந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. இதை தேவ வார்த்தையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த வார்த்தை உன்னை குணப்படுத்தும், இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும், இந்த வார்த்தை உன் கட்டுக்களை உட்டாக்கும். நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆம் சகோதரர், சுமிக தெளிவாக இங்கே இருக்கிறது. எவராகலும் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்தமா இருக்கிறதா? இது குணமாகுது சித்தமா? ஒரு குஷ்ரோகி வந்து இயேசுவனை நெருங்கி கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை குணப்படுத்த, என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். இயேசு அவன் மேல் மனதுருகி, நான் சித்தமாயிருக்கிறேன், நீ சுத்தமடைவாயாக என்று சொன்னார். I will be clean. நீ குணமடைவதுதான் என்னுடைய சித்தம் என்று அதை பகிரங்கமாய் வெளிப்படுத்தினார். அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இயேசுவுடைய இந்த உலக நாட்களிலே அவர் ஜீவித்த நேரத்திலே சரீர பிரகாரமாக அவர் போகும் இடங்களிலே என்ன செய்தார் என்பதை அவதானிக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 4:23-24 பின்பு இயேசு கலிலே அங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அதோ பார்த்தீர்களா, ஆர் வி ப்ரீச்சிங் தி கிங்டம் மெசேஜ், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறதா? அநேகமான நேரத்தில் இல்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷம், telling the people that God is willing to rule over your life, God is willing to take over the government of humanity. மனித குலத்தின் அரசாட்சியை, ஆளுகையை நான் எடுத்துக்கொள்ள நான் இப்பொழுது ஆயத்தம் என்று தேவன் சொல்கிறார். அவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்யும் பொழுது நோய்களுக்கு இடமில்லை, பாவத்துக்கு இடமில்லை, அசுத்தாவிகளுக்கு இடமில்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீங்கி குணமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் அறியப்பட்டதாயிற்று. அப்பொழுது பல வித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல நோயாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் சந்திரனாலே தாக்கப்படுகிறவர்கள், சந்திரனில் இருந்து ஒரு தாக்கம் ஒன்று இருக்கிறதா, திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் குணமாக்கினார். என்ன செய்தார்? எல்லா நோயாளிகளையும் கொண்டு வந்தார்கள், பல தரப்பட்ட நோயாளிகளை கொண்டு வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள், எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். அதனாலே இயேசு என்ன சொல்கிறார்? என் பிதாவினுடைய சித்தம் எதுதான்? என் சித்தத்தை செய்ய நான் இந்த உலகுக்கு வரவில்லை, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே நான் இந்த உலகுக்கு வந்தேன். ஆமென். குணமாகுவது பிதாவினுடைய சித்தம் அல்லாது இருந்தால் இந்த இடங்களிலே இயேசு நிச்சயமாக தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அவர் ஊழியம் செய்தார் இல்லையா? ஆனால் அப்படி அல்ல, இதுதான் பிதாவினுடைய சித்தம், இதுதான் பிதாவினுடைய பரிபூரண சித்தம். போகும் இடம் எல்லாம் குணமாக்கினார், சகல வியாதியில் உள்ளவர்களையும் குணமாக்கினார், சகல விதமான நோயாளிகளையும் குணமாக்கினார், அனைவரும் குணமாக்கப்பட்டார்கள். அவரிடத்திலே இருந்து அந்த குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு வந்தது. அவரே குணமாக்குகிறவர். He is the healer. அவரே குணமாக்கும் வல்லமை, அவரே குணமாக்கும் அந்த அபிஷேகம். அதை நீங்கள் அறிய வேண்டும். சும்மா ஒரு வல்லமையை தேடி ஓடக்கூடாது, குணமாக்குகிறவரை தேடி ஓடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஓகே, மத்தேயு 8 அதிகாரம் எடுங்கள், 16-17. இதோ மத்தேயு இந்த வசனங்களை எழுதும் பொழுது சகோதரர்களே, ஏசியா திக்குதரிசி சொன்ன ஒரு காரியத்தை எழுதுகிறான். 8:16-17. மாலை நேரமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே, அதாவது இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி நோயாளிகள் எல்லாரையும் குணமாக்கினார். இந்த வசனம் மிக தெளிவாக கூறுகிறதே, இந்த நோய்களுக்கு மேலாக நோய்களை மறைத்து இந்த அசுத்தாவிகள் இந்த ஜனங்களிலே தங்கி இருந்திருக்கிறது. இப்போ நோயாக கொண்டு வரப்பட்ட இந்த ஜனங்கள் இயேசு அண்டை வந்ததும் அவருடைய இந்த பிரசன்னச்சலே இந்த அசுத்தாவிகள் எல்லாம் வெளியிலே காண்பிக்க ஆரம்பித்தது. அவர்களை அலக்கழித்து இருக்கலாம், அவர்கள் கீழே விழுந்து புரண்டு இருக்கலாம். அப்படியாய் அவர்களிலே இருந்த பிசாசுகளை அவர் துரத்தின பொழுதே அவர்களது நோயும் அதோடு சேர்ந்து போய்விட்டது. நன்றாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அந்த நோயும் அந்த ஆவியோடு போறது. இதை நான் பார்த்திருக்கிறேன். சில சமயத்திலே நீ கொண்டு வந்த இந்த நோயை எடுத்துக்கொண்டு போன்று எனக்கு தெரியாமலே என் வாயினாலே வரும். அந்த நோய்க்கு பின்னாக மறைந்து இந்த அசுத்தாவி ஒழிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தீங்களா? அநேகம் பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள், அந்த ஆவிகளை அவர் தமது வார்த்தையினாலே துரத்தி நோயாளிகளை எல்லாரையும் குணமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அங்கு பாடுகள் என்று போடப்பட்டிருக்கிறது, துக்கங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பு நோய்கள், நோவுகள், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. நமது நோவுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். That's right. அதனுடைய மொழிபெயர்ப்பையும் கொஞ்சம் அப்படி இப்படி திருப்பி விட்டுட்டது வேத புத்தகத்தில். துக்கம் போட்டு பாடுகள் என்று போட்டு எப்படி இருக்குது? அதற்காகத்தான் எபிரேய பாஷையில் கிரேக்க பாஷையில் என்ன ஆண்டவர் கூறியிருக்கிறான் என்பதை அவதானிக்க வேண்டும். ஆழமாக நாம் வேதத்தை படிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார்? நோவுகள், நோய்கள், அதுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அதோ பார்த்தீர்களா, மறுபடியும் ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார். Jesus was waging war against sickness. நோய்க்கு விரோதமாக அவர் போர் படையெடுத்துக் கொண்டே இருந்தார். அதுதான் தேவனுடைய சித்தம். குணமாகுவதே தேவனுடைய சித்தம். எல்லாரையும் குணமாக்கினார். ஆம் சகோதரர்களே, மத்தேயு 12:15 எடுங்கள். 15 மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கி, எத்தனை பேரை குணமாக்கினார்? இந்த வந்த நோயாளிகள் எல்லாருமே பரிசுத்தவாங்களா? பாருங்கள். ஆனால் அப்படி இருந்தும் எல்லாரையும் குணமாக்குறார். இன்றைக்கு தேவனுடைய ஜனம் எத்தனை குணப்படாமல் இருக்கிறார்கள்? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இல்லையா? மாறாதவராய் இருக்கிறார். அன்று எல்லாரையும் குணமாக்கினவர் இன்று எல்லாரையும் குணமாக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாய் குணமாக்க வேண்டும். ஈத்தில இருந்து அந்த ஜனங்களை வெளியே அழைத்துக் கொண்டு பொழுது அவர்களுக்குள்ளே ஒருவன் பலவீனன் இருந்ததில்லையா? எல்லாரும் குணப்பட்டார்கள். அந்த மாலை நேரத்தில் அந்த அடித்த அந்த ஆடு, அந்த ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை அதை சுட்டு அதை சாப்பிடும் பொழுது அது இயேசுவினுடைய உடலுக்கு நிழலாக அமைந்தது. கல்வாரியிலே நடந்த சம்பவத்துக்கு நிழலாக அமைந்தது. அதை உண்டு வழிகிட்டவர்கள் ஒருவருமே நோயோடு வெளியே வரவில்லை. Never came out. All were healed. எல்லாருமே குணமடைந்தார்கள். அப்படியானால் புதிய உடன்படிக்கையில் இன்று எப்படியா இருக்கும்? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு, ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு எப்படியா இருக்க போறது? சகோதரர்களே, இந்த செய்தி நீ நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்துதலாக ஏனென்று கேட்டால், உன் இனத்தவர்களுக்குள்ளே அல்ல, உன் நண்பர்களுக்குள்ளே யாரோ எவருக்கோ சோமில் என்று நீ கேள்விப்பட போகிறாய். அவர்கள் தடுமாறலாம், ஐயோ இது நாங்கள் என்ன செய்வது? சிலர் இப்படி சொல்கிறார்கள், சிலர் அப்படி சொல்கிறார்கள், சில ஊழியர்களே இருக்கிறார்கள் இது தேவனாலே கொடுக்கப்பட்ட என்று சொல்றதுக்கு. அதை நம்பிவிடாதே, அதை நம்பாதே. குணமடைவது தேவனுடைய சித்தம். குணமடைவது தேவனுடைய சித்தம். குணமடைவது தேவனுடைய சித்தம். மத்தேயு 14 இதோ இந்த வசனங்கள் உன்னோடு பேசட்டும். 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியர் உள்ளவர்களாயிருந்தவர்களை குணமாக்கினார். நடந்த காரியத்தை பார்த்தீர்களா சகோதரர்களை? பார்த்தீர்களா நடந்த காரியத்தை? பார்த்த திரளான ஜனங்கள் அவர்கிட்டே வந்த பொழுது என்ன செய்தாரா? வியாதி உள்ளவர்கள் எல்லாரையும் குணமாக்கினார். இயேசு மாறாதவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அதே இயேசுதான். எல்லாரையும் குணமாக்கினார். இன்றைக்கு உன்னை குணமாக்கியே தீர்வார். நிச்சயமாக அவர் குணமாக்கியே தீர்வார். விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள். இந்த வார்த்தைகளை நிரூபிப்பார். திரளான ஜனங்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். 34 வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி நோயாளிகள் எல்லாரையும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் வரப்போகிறார் என்று அறிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் சொல்லி அனுப்பித்தாங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க, எல்லாரும் கொண்டு வாங்க, வாரேனா நோயாளிகள் எல்லாரையும் கொண்டு வாங்க, முழு பேரையும் கட்டிலோடு கிடந்தாலும் பரவாயில்ல தூக்கி கொண்டு ஓடி வாங்க என்று செய்திகள் அனுப்பினார்கள். அப்பொழுது எல்லாரையும் அனுப்பி கொண்டு வந்தார்கள். ஓகே, கொண்டு வந்தார் அவரிடத்திலே. அவருடைய வஸ்திரத்தின் அவருடைய ஆடையின் ஓரத்தையாகிலும் அவர் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் குணமடைந்தார்கள். தொட்ட அனைவரும் குணமடைந்தார்கள். பாவியோ பாவி இல்லையோ, தொட்ட அனைவரும் குணமடைந்தார்கள். ஐயோ நான் இப்படி செய்திருக்கேனே, அப்படி செய்திருக்கேனே, நான் என்ன செய்ய, நான் களவெடுத்திருக்கிறேனே, நான் அப்படி செய்திருக்கேனே, நானும் போய் தொடட்டா? அவருன் பாவங்களை எல்லாம் மன்னித்து, நான் கிருமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்க முதல்ல கூறப்பட்டிருக்கிறது. அவரே உன் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்குற தேவன். அதுக்காகத்தான் என் ஆத்துமாவே அவருக்கு நன்றி சொல் என்று போடப்பட்டிருக்கிறது. அதோ பார்த்தீங்களா, எல்லாருமே குணமடைந்தார்கள். தேவ சித்தம் எதை என்று கண்டாயா? பாத்தியா? லூக்க 4 அதிகாரம் எடுக்கும். நாற்பதாவது வசனம். சூரியன் பட்டுக்கொண்டு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிப்பட்டவர்களை, வியாதியால் வருத்தப்பட்டவர்களை இயேசு இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர் சுத்தமாக்கினார். சரி, வித்தியாசமான நேரத்திலே வித்தியாசமாக அவர் செயல்பட்டார் இல்லையா? மற்ற இடங்களிலே அவர்கள் எல்லார் மேலும் கை வைத்தார், நகை போடப்படவில்லை. இந்த இடத்திலே வந்த எல்லார் மேலும் கரத்தை வைத்தாராம். யார் யார் முன்னுக்கு வந்தார்களோ, ஆண்டவரே நான் குணமறியவனும், வாலிபனோ வயதிபனோ ஏவனோ, கரங்களை வைத்தார். கரங்கள் வைக்கப்பட்ட எல்லாருமே குணமடைந்தார்கள். எல்லாரையும் குணப்படுத்தினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டே அநேகரை விட்டு புறப்பட்டது. அதோ பார்த்தீர்களா, அநேகம் பேர் நோய்கள் குணமாக இயேசு கொண்டே வந்தார்கள். பிசாசுகள் இருக்கின்ற அறியவில்லை. ஏற்கனவே நடந்த கூட்டத்திலே வாசித்தோம், பிசாசை பிடித்திருந்தவர்களை கொண்டு வந்தார்கள். அந்த பிசாசுகள் நோயையும் கொடுத்திருந்தது. இந்த இடத்திலே பல விதமான வருத்தமுள்ள நோயாளிகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீறும் கரத்தை வைத்தார். அவர் நான் விசுவாசிக்கிறேன், கரத்தை வைக்கிறதுக்கு முதலோ பச்ச நேரத்திலேயோ உடனடியாக பிசாசுகள் கூச்சல் போட்டு கத்த ஆரம்பித்திருக்கிறது. நீர் இன்னார் என்பதை நான் அறிவேன், நான் இன்னார் என்பதை அறிவேன், நீ கிறிஸ்து, நீர் கிறிஸ்து என்று சத்தம் போட்டது. அதோ பார்த்தீர்களா, பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டதே. எத்தனை பேரை? கொஞ்ச பேர். இன்றைக்கு சபைகளிலே இந்த ஊழியத்தை தடை பண்ணுவதற்கன்றி மேய்ப்பர்களை பிசாசு ஏற்படுத்தி இருக்கிறது. அசுத்தாவிகளை துரத்துவது என்று சொல்லும்போது ஒரு வேடிக்கையாக பகுதியாக எடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அசுத்தாவிகள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறார்கள். ஏன் இப்படி எடுக்கிறார்கள் தெரியுமா? முதலில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே, வேதத்தை ஆழமாய் படிக்காததுனாலே, ஜனங்களுக்கு எப்படி நான் விடுதலை கொடுக்கலாம் என்று தேவனுடைய அதிகார கோலாகிய இந்த வார்த்தையின் வெளிப்படுத்துதல் கிடைக்காததுனாலே, இந்த கோலின் வெளிப்படுத்துதலை கிடைக்காத எந்த போதகனும் எந்த மேய்ப்பனும் தேவன் ஒப்புவித்த ஜனத்தை விடுதலை கொடுக்க முடியாது. மோசே இந்த கோலை பாவிக்க தெரிய மட்டும் இஸ்ரவேல் ஜனம் விடுதலை அடையவில்லை. அவரது கோல், அவரது வார்த்தை, அதிகார வார்த்தை. இவர்கள் கேள்வி பண்ணலாம். ஸோ அந்தந்த இடங்களிலே அந்த விடுதலை ஊழியவம் இருக்காது, ஆவியானவர் செயல்பட மாட்டார். அந்த நோயை கொடுத்த அந்த ஆவி அங்கே பதுங்கிக் கொண்டே இருக்கும் அந்த குடும்பங்களுக்குள்ளே, அந்த ஜனங்களுக்குள்ளேயே. இவர்கள் விடுதலை ஊழியத்தை நம்புவதில்லை, அதை செய்யும் மற்ற சபைகளையும் கேலி பண்ணுகிறார்கள். God bless you. என்ன செய்யலாம்? அப்படியான நாட்களில் நாங்கள் ஜீவிக்கிறோம். இதோ அநேகம் பேரை விட்டு இந்த அசுத்தாவிகள் புறப்பட்டது, அநேகம் பேரை, கொஞ்ச பேரால. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விடாமல் அதட்டினார். அது பார்த்தீங்களா? அந்த பிசாசுகளினுடைய சாட்சி அவருக்கு தேவையில்லை, பிதாவினுடைய சாட்சி ஒன்றே போதும். ஐயா சகோதரர்களே, குணமடைவது தேவனுடைய சித்தம், இயேசுவின் சித்தம், பரிசுத்தாவியானுடைய சித்தம் என்பதை நீ அறிந்து கொள், அறிந்து கொள். யாத்திராவும் 15 தன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? யாத்திராகமம் 15:26. Lord, let healing take place. Holy Spirit, as they listen to this word, எந்தெந்த வீடுகளுக்கு இந்த வார்த்தை போகிறதோ அந்த இடத்திலே குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும், விடுதலையாக்கும் வல்லமை இறங்கட்டும், இந்த கட்டுக்கள் உடைந்து போகட்டும். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாள். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் வைத்தியராகிய கர்த்தர் என்றார். I am the Lord that heals you. I am the Lord who heals all your diseases. I am your physician. நானே உன்னை குணமாக்குகிற எஜமான், உன்னுடைய உரிமையாளர் என்று அவர் சொல்கிறார். 23 அடங்கும் 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன். கேட்டீர்களா? கற்பம் விழுகிறதும், அதாவது கரிச்சிதைவு, மலடும், பிள்ளை தங்க முடியாத நிலைமை, உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அதாவது உன் காலத்துக்கு முன்பாக நீ மரிப்பதில்லை. இது தேவன் தம்முடைய ஜனத்தோடு வைத்துக் கொள்ளும் உடன்படிக்கை. தேவன் தம்முடைய ஜனத்தை உடன்படிக்கையின் மூலமாக குணப்படுத்துகிறார். புறஜாதியாரையோ இரக்கத்தின் நிமித்தமாக குணமாக்குகிறார். ஆம், அதையும் நீங்கள் அறிய வேண்டும் சகோதரர்களே. சோ தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொண்டோம். இது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த வார்த்தை இறுதியத்திலே இருக்கட்டும். கூடுமானால் இவைகளை பாடமாக்கி, கூடுமானால் நிச்சயமாக அவளை இறுதியத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நோவுகள் வரக்கூடிய ஒரு சரீரத்திலே ஜீவிக்கிறோம், சுகஜீவியத்திலே ஜீவிப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் நோய் வந்தால் நாம் குணமடைவதும் அவருடைய சித்தமாயிருக்கிறது. அவர் குணப்படுத்தினார், அதுதான் பிதாவினுடைய சித்தமாயிருந்தது. இப்பொழுது அவர் சீஷர்களை சொல்லி என்ன எப்படியாக அனுப்பினார்? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதோ சகல அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இயேசு இதை கொடுக்கிறார். மறுபுறம் படைந்து பரிசுத்தாவியானவரால் நிறைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காரியம், இந்த அதிகாரம் சொத்த உரிமையாக இருக்கிறது. இந்த அதிகாரம் கொடுக்காம யாரையும் ஊழியத்துக்குள்ளே அனுப்பவில்லை. அவர் அப்படி அதிகாரம் கொடுத்து 7 வாசிங்கள், நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அறிவியுங்கள். வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள். முதலாவதாக சொன்னது என்ன? வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள். ஹீல் த சிக். வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள். அதில் போடப்பட்டிருக்கிறதா வியாதி உள்ளவர்களுக்காக ஜூம் பண்ணுங்கள் என்று? இல்லை. Go and heal the sick. That's a command. அவர் கொடுத்த கட்டளை, போய் வியாதி சூழலை குணமாக்குங்கள். வீட்டில் இருந்து வெளியில் வியாதி சூழலை கொண்டு வந்தால் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே குணமடைவாய். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இந்த நேரத்தில் இந்த வயிற்றில் இருக்கிற இந்த புண் எதுவோ அகன்று போவதாக அவர் கட்டளை கொடுக்கவே உன்னை அழைத்திருக்கிறார். ஜபம் பாட்டால உன்னுடைய ஜபம் எல்லாம் அவருக்கும் உன்னனுக்கும் இடையிலே இருக்கட்டும். நீயாக போய் அந்த இடத்திலே அதிகாரம் கொடுக்கும். இதை விசுவாசித்து பரிசுத்தாவியானவராலே நிறைந்து இந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து இருக்கும் பொழுது தேவாவியானவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கவனமாய்கள். யாரோ ஒரு வியாதி உள்ளவரை உன்னுடைய இனத்தவராயிருக்கலாம், உன்னுடைய சிநேகிதனாயிருக்கலாம், உன் முன்பாக கொண்டு வரும் பொழுது நீ யாரையும் நோக்கி பார்க்காதே, அந்த இடத்திலே ஜெபம் பண்ணாதே. அவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே உன் அதிகாரத்துக்காய் நன்றி. கொடு கட்டளை அந்த இடத்திலே, கொடு கட்டளையை நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களால் இது நடக்கத்தான் போகிறது. 100 நடக்க போகிறது. இயேசு செய்த காரியங்களை நீ செய்தேன், இதை விட மேலான காரியங்களையும் செய்ய போகிறாய். ஒவ்வொரு விசுவாசி கூடாக இந்த வல்லமை புறப்பட போகிறது. யாரையும் அந்த இடத்துல கூப்பிடாதே. போதரை கூப்பிடணும், மேய்ப்பரை கூப்பிடும். எதை யார் குணமாயிருக்கு? ஓகே, வெளியே வர முடியாதா? ஓகே, பரவாயில்லை, என்னை கொண்டு போங்க உள்ளுக்கு. கொடு கட்டளையை எழுப்பும் இயேசுவின் நாமத்திலே. விளை இந்த சகோதரனை இயேசுவின் நாமத்திலே. வெளியபோ இயேசுவின் நாமத்திலே. கொடு கட்டளை நடக்க போகிறது. யோவான் 14:12 நிரூபிக்கப்படும் நாட்கள் இதுதான். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? உண்மையாய் சொல்லுகிறேன், தாமதிக்காதே, தாமதிக்காதே, பின்போடாதே. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திரு. தேவனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள். தேவ வசனத்தை இருதயத்திலே வை. ஜெபம் பண்ணு, தேவன் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர்கள் சென்று எல்லாரையும் குணமாக்கினார்கள். லூக்கா 10:9 எடுங்கோ. 8:9 வசனம், ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் சாப்பிட்டு அவ்விடத்தில் உள்ள நோயாளிகளை குணமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு பட்டணத்துக்கு போகிற பொழுது இயேசுவினுடைய இருதயத்தின் வாஞ்சி என்ன? ராஜ்யம் இதோ வந்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யட்டாம்? கால் த சிக் பீப்புள் அவுட். ஹேய், கம் ஆன், யாராவது இங்கே வியாதியாக இருக்கிறார்களா? வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்களா? ஒன்றும் பேசாத மதத்தை குறித்து ஒன்றும் பேசாத இருக்கார்களா? கொண்டு வாங்க, வழி கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த நோய் இந்த தாயை விட்டு நீங்கி போவதாக. எல்லா பின்னிட்டு வருகிற சாபங்களை முட்டை இயேசுவின் நாமத்திலே. இந்த சகோதரி எழும்புவாளாக, கட்டிலை விட்டு எழும்புவாளாக. ஒரு வழி உடனடியாக எழும்பலாம். நீ வீட்டுக்கு போனது அப்புறம் எழும்பலாம். அன்று மாலையிலே எழும்பலாம். அந்த ராத்திரியிலே எழும்பலாம். தேவன் உன் அதிகாரத்தை அங்கீகரித்தே தீருவார். அவர்களுடைய டெலிபோன் கால் வரும், அந்த டெலிபோன் கால் வரும். அது வந்து சொல்லுவார்கள், சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் குணப்படுத்திட்டார். அதுதான் இந்த நாட்கள், அதுதான் இந்த நாட்கள். ஓ ஹல்லேலூயா. Precious Lord, பட்டிடங்களில் இருக்க எல்லாரையும் குணமாற்ற அதுதான் ஆண்டவர் புறப்படுகிறார். மாற்கோ 6 அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று அறிவித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி. எத்தனை பிசாசுகள்? அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். இது இஸ்ரேல் ஜனத்துக்குள்ளே இவர்களை அழைப்பினபடியால் தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள் இவர்கள். அவர்களுக்கு எண்ணெய் பூசலாம். புறஜாதியாக இருக்கு, நாம் எண்ணெய் பூச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுவது கொள்வாங்கிறதா? ஆம். இயேசுவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு நீங்கள் பூச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கட்டளையை கொடுங்கள். அந்த அந்த நோயினுடைய பேரை சொல்லி கட்டளையை கொடுங்கள். ஆம். இந்த திமிர்வாதம் இயேசுவின் நாமத்தில் அவர் நாமத்துக்கு கீழே இயேசுவின் நாமத்திலே உன் கட்டுக்களை விட்டாய். இயேசுவின் நாமத்திலே இந்த சகோதரன் சகோதரி குணமடைவாராக. இந்த வார்த்தைகளை உண்மையாய் இருதயத்திலே கேட்டு வைத்துக் கொள்ளப் போகிறவர்களும் இதை நடைமுறையிலே கொண்டு வரப்போகிறவர்களும் தேவனாலே வல்லமையாக உபயோகிக்கப்பட இருக்கிறார்கள். இன்றையில இருந்து வித்தியாசமான ஒரு அபிஷேகம் புறப்பட இருக்கிறது. இன்றையில இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நெருப்பை உன் வாய்க்கூடாக இந்த அதிகார வார்த்தை கூட போயிருக்கிறது. ஏய் நோயாளிகள் குணமடைவே தேவன் விரும்புகிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, சரீரத்தில் இருக்கிற நோய் வாதை இவர்கள் யாவும் நீங்கவே தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை அந்த சிலுவையிலே வாதித்தார். நோய்களாலே நொறுக்கினார், நோய்களாலே அவரை நசுக்கினார். சகோதரர்களே, அப்படி ஒரு ஒளிப்பெயர்ப்பு கூறுகிறது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஓ மை காட். ஆம் சகோதரர்களே, இரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக, சரீரம் கிழிக்கப்பட்டது குணமாக்குதலுக்காகவும் சுகஜீவியத்திற்காகவும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரீர பிரகாரான ஆசீர்வாதமும் நீ இயேசுவை அறியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அவர் உனக்காக அந்த நோய்களாலே பாதிக்கப்பட்டார். அந்த சிலுவையிலே உனக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார். பாவங்களை மட்டும் மன்னித்து உன்னை அப்படியே விடுகிறதல்ல, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்றைக்கு இதை எடுத்துக்கொள். இவை யாவும் சிலுவையிலே நடந்து முடிந்த காரியம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அநேகமாக பல இடங்களிலே இந்த தமிழ் வேதாகம புத்தகம் மொழிபெயர்ப்பு அந்த சொற்களை சரியாக போடவில்லை. ஆகையினாலே ஆங்கிலத்திலே படிக்க தெரிந்தவர்கள் அதனுடைய ஆழமான காரியம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். டாக்டர் ஐசாக் லீசர் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஹீப்ரூ இங்கிலீஷ் பைபிள் எபிரிய பாஷையிலிருந்து ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்த இந்த வசனங்களை பாருங்கள். 3 53:3 ஏசாயாவுடைய புத்தகம் ஆங்கிலத்திலே முதலில் வாசிக்கிறேன், அதன் பிறகு தமிழிலே உங்களுக்கு சொல்வேன். இது கட்டாயம் நீங்கள் அறிய வேண்டும். He was despised and shunned of men. அவர் அசட்டப்பட்டும் தள்ளிவிடப்பட்டும் இருந்தார். சும்மா பொருட்டாக எண்ணப்படாதவனாக. A man of pains. நோவுகள் நிறைந்த ஒரு மனுஷனாக. எல்லா இடத்திலும் நோவுகள், தலையிலே காயம், கண்ணிலே காயம், தாடியிலே காயம். அவர் தாடியை பிடித்து இழுத்ததனாலே அந்த முடிகள் யாவுமே அருந்து அதிலே இருந்து இரத்தம் வாரினால் அட்டிப்பட்டதனால் இரத்தம் வாரிலே இருந்த இந்த ஆணி துண்டுகள் அந்த சரீரத்தை பிடித்து கிழித்ததனாலும் குத்தப்பட்ட காயங்களைப் போல இருந்த அந்த இடங்கள் மேலே கையிலே காலிலே எல்லாம் இடத்திலும் காயம் இல்லாத இடம் ஒரு இடமே இருக்கவில்லை. நோவுகள் நோய்கள் அனைத்து நன்றாக அனுபவித்தவராக இவை யாவும் சிலுவையிலே நடந்த காரியம். உலகத்தின் ஊழியத்தில் அல்ல, சிலுவையிலே நமக்காக உனக்காக எனக்காக பதிலாக அவர் தொங்கியப்படுது. தேவன் எல்லா நோய்களையும் அவர் மேலே போட்டார், நோய் வாய்ப்படுத்தினார், வேதனை எல்லா வலிகளும் தாங்க முடியாத வலிகளும் சகனத்தினால் அவரை பாதித்தார். ஏன் நாம் குணமடையும் சுய ஜீவியத்திலே ஜீவிக்கும் சகோதரர்களே, இன்றைக்கு சுவிசேஷம் அரவாசியாக தான் அநேகமாக கூறப்படுகிறது. ரட்சிப்பை மட்டும் சொல்லுகிறார்கள், பாவம் மன்னிப்புக்காக இயேசு பாவங்களை சுமந்தார். அவரே பாவமானார், பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5 இருக்கிறது. அதாவது பழைய மனுஷனின் அந்த பாம்பின் புடையன் பாம்பின் சுபாவத்தோடு பிசாசின் சுபாவத்தோடு முரட்டாட்டு குணத்தோடு அந்த இச்சையின் சுபாவத்தோடு அவர் அங்கே தொங்கினார். அதனாலே தேவனும் அவரை புறக்கணித்தார். ஏன்? நமக்காக, நமக்காக. அவர் சிந்திய ரட்சிச்சனாலே இலவச பாவம் மன்னிப்பு உலக ஜனத்துக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல, இது ஒரு வெறும் சபையின் செய்தியும் அல்ல, இது பரலோகத்தின் செய்தி, இது ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் நற்செய்தி என்றாலும் அதல்ல, ராஜ்யத்தின் நற்செய்தி. இதோ தேவன் உன் வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய விரும்புகிறார், இதோ அவரது ராஜ்யம் உன் குடும்பத்திலே ஆளுகை செய்ய விரும்புகிறது, இதோ ராஜ்யம் இந்த பட்டணத்திலே ஆளுகை செய்ய விரும்புகிறது. அவரது ராஜ்யம் அந்த இடத்திலே ஆளுகை செய்யும் பொழுது, அந்த குடும்பத்திலே ஆளுகை செய்யும் பொழுது, அந்த வாழ்க்கையிலே அந்த அவர் ஆளுகை செய்யும் பொழுது அங்கே பேய்க்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை, சூனியத்துக்கு இடமில்லை, நோய்களுக்கு இடமில்லை, பாவத்தின் வல்லமைக்கு இடமில்லை, ஒரு இடமும் இல்லை. ராஜ்யத்துக்குள்ளாக நுழைவதற்கு ஒரே வழி சிலுவையின் வழிதான். இயேசு சொன்னார், நானே வழி. நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நுழைந்து கொள்வதற்குத்தான் நடந்து முடிந்தது எல்லாமே சிலுவையிலே நடந்து முடிந்தது. நற்செய்தி அவரது ராஜ்யம், அவரது ராஜ்யம், அதை மறந்து போகாதே. தொடர்ந்து 4வது வசனம், பட் ஓன்லி அவர் டிசீசஸ் டிட் ஹி பேர் ஹிம்செல்ஃப், நம்முடைய நோய்களைத்தான் அவர் நமக்காக சுமந்தார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களாலே அவர் பாதிக்கப்பட்டார். இடுப்பு வலியா? அவர் அந்த வலியினாலே பாதிக்கப்பட்டார். எல்லாவற்றாலும் அவர் பாதிக்கப்பட்டாராம். மனிதனுடைய மூளைக்கு எட்டாத ஒரு காரியம், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அதைத்தான் கூறுகிறது. அண்ட் அவர் பெயின்ஸ் He carried, நம்முடைய நோவுகளை அவர் சுமந்து சென்றார். 10வது வசனம், But the Lord was pleased to crush him through disease. I'm reading Dr. Isaac Leeser's translation. But the Lord was pleased to crush him through disease. அப்படியானால் தேவனோ அவரை நோய்களாலே நசுக்க சித்தம் கொண்டாராம். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. நோய்களாலே அவரை நசுக்கும்படிக்கு சித்தம் கொண்டாராம். ஏன்? மனித குலத்துக்கு குணமாக்கும் வல்லமையை கொடுக்க, சுகஜீவியத்தை கொடுக்க, அவரது தழும்புகளால் குணமடைவதற்கு, அவரது நாமத்தின் வல்லமையினால் விடுதலை அடைவதற்கு. நோய் பிசாசினாலே உண்டான காரியம், பாவத்தினாலே வந்த காரியம் தேவனுடைய சித்தம் அல்ல. இல்லை. ஆம் சகோதரர்களே, இரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக, சரீரம் கிழிக்கப்பட்டது சுகஜீவியத்திற்காக, குணமாக்குதலுக்காக, வேற மற்றபடியல்ல. சுகஜீவியம் தான் தேவனுடைய சித்தம். இந்த இரண்டும் ஒன்றாக சிலுவையிலே தேவன் செய்து முடித்தார். இட்ஸ் லைக் த ரைட் ஹேண்ட் அண்ட் த லெஃப்ட் ஹேண்ட். வலது கை இடது கையை போல ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும், ஒரு மற்றப்புறம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆம், ஆவி புதிதாக சிருஷிக்கப்படுகிறது, ஆத்மா விடுதலை அடைகிறது, மற்ற புறத்திலே சரீரத்தில் நோயை குணப்படுத்துகிறார், அந்த நோயின் கட்டுக்களை உடைக்கிறார், அந்த அசுத்தாவிகள் அகன்று போகிறது. நீ சுகமாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். அவருடைய தழும்புகளால் நீ குணமடைகிறாய். 1 பேதுரு 2:24 அப்படி கூறுகிறது, இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த கிழமையோ யாரோ ஒருவர் நோயாக இருக்கிறதாக உனக்கு அறிவிக்கப்படலாம், வந்து ஜெபம் பண்ணுவீர்களா என்றும் உன்னிடத்திலே கேட்கலாம். அந்த நேரத்தில் இதையோ சவாலாக எடுத்துக்கொள். நான் சொன்னதை செய். வீட்டின் அருகிலே ஜெபம் பண்ணு. ஆவியானவரே, நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னோடு வாரும், என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும், இயேசுவை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அந்த இடத்திலே கொண்டு போய் அந்த நோயாளிக்கு பக்கத்திலே நின்று இயேசுவின் நாமத்திலே அந்த அதிகாரத்தை நீ கொடுக்கும் பொழுது தேவன் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தியே தீருவார். ஏனென்றால் அதைத்தான் சிலுவையிலே செய்து முடித்தார். அதைத்தான் சிலுவையிலே செய்து முடித்தார். அதைத்தான் சிலுவையிலே செய்து முடித்தார். That's what he did. இனிமேல் பாவங்களுக்காக மட்டும் அவர் சிலுவையிலே மரித்தார் என்று மட்டும் சொல்லாதே. நோய்களை அகற்றி போட, நோயாளிகள் எல்லாரையும் குணமாக்க அவர் உன்னை அழைத்தார். ஆம், பாருங்கள், ஒவ்வொருவரையும் சொல்லி 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 அனுப்பினார். போங்கள், போனதும் அந்த இடத்துக்கு நோயாளிகளை குணமாக்குங்கள். இந்த போங்கள், இன்னொரு தடவை போனதும் அங்கே இருக்கிற நோயாளிகளை குணமாக்குங்கள். அவர் வந்த எல்லா நோயாளிகளையும் குணமாக்கினார். பார்த்தீங்களா? அதுதான் தேவசித்தம். அதுதான் தேவசித்தம். கரத்தை நீட்டுங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை நீர் கேட்கும் பொழுது உம்முடைய குமாரன் இயேசுவின் குணமாக்கும் வல்லமை எனக்குள்ளாய் பாயட்டும். கட்டுக்கள் உடைந்து போகட்டும். சூனிய கட்டுக்கள் உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே இருதய நோய்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். நீரழிவு இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். இரத்தாமுக்கம் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். மனக்குழப்பம் இயேசுவின் நாமத்திலே வெளியேறே. பாசவாதம் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகலாம், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே அல்சர் இயேசுவின் நாமத்திலே வெளியேறே. எல்லாமே வெளியேறும். இயேசுவின் ரத்தம் கழுவுவதாக. அவருடைய அக்கினி வந்து இறங்கட்டும், வந்து இறங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்பொழுதும் என் மேல் வந்து இறங்கட்டும், கட்டுக்களை உடைக்கட்டும், நெருப்பு விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே சுக ஜீவியத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென், ஆமென்.
Thank you.